நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவதற்கு மத்திய அரசு அளித்துள்ள அனுமதிக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தொடர்பிலான செய்திகள்.
நாங்க எல்லாரும் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம். ரிவ்யூ பெட்டிஷனை வந்து 18 மாசமா எடுக்காத உச்சநீதிமன்றம் நேற்று பீட்டாங்கிற ஒரு வெளிநாட்டு அமைப்பு போட்ட பெட்டிஷனை இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து லஞ்சுக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுக்கணும்னு தடை கொடுத்ததன் மர்மம் என்ன?
தமிழகத்தின் தூத்துக்குடி கடலோரத்தில் ஏராளமான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி உயிரிழந்துள்ளது குறித்த செய்திகள்.
திமிங்கலங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியரிங் ரொம்ப முக்கியமானது. அதுவும் அதனுடைய ஈர்க்கிறதுக்கு உண்டான பேலன்ஸ் அது எல்லாமே ஒன்னு ஒன்னு சேர்ந்தது. அதனால காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அப்புறம் டிஸ்ஓரியன்டேஷன் கடைசியில் கரைக்கு ஒதுங்குறது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் என்று கூறப்படும் ரத்னக்கல்லை இலங்கையிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லக்கூடாது என்று அரசாங்கம் விதித்துள்ள கெடுபிடிகள், அனைவருக்கும் அறிவேல் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள சுற்றுலா பயணிகளின் மத்திய நிலையத்தில் சிரிய நாட்டைச் சேர்ந்தவர்களே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் என துருக்கி அதிபர் ரசீப் தாயிப் அர்துவா தெரிவித்துள்ளார்.
Buradan açıkça soruyorum. Dünyada DAEŞ denilen terör örgütüyle
இந்த சம்பவத்தில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பலர் வெளிநாட்டவர்களாவர். குறைந்தது 50க்கும் அதிகமானவர்கள் இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு காயமடைந்தவர்களில் ஜெர்மனியர்கள் அதிகமாக உள்ளனர். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் என ஜெர்மனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் விவரித்துள்ளார். இஸ்தான்புல் நகரின் பழைய பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள சுல்தான்ஹம் சதுக்கத்தை இந்த குண்டுவெடிப்பு அதிர வைத்துள்ளது. அங்கு மேலும் தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற எதிர்பார்க்கப்படுவதனால் சுற்றுலா தலங்களில் கூட்டமாக கூடுவதை தவிர்க்கும்படி ஜெர்மனி தனது பிரஜைகளிடம் கூறியுள்ளது. டென்மார்க்கும் இதே எச்சரிக்கையை தனது பிரஜைகளுக்கு விடுத்துள்ளது.
லெபனானில் உள்ள நிபந்தனைகள், அங்குள்ள அநேக சிறிய நாட்டு அகதிகள் தமது குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்க முடியாமல் தடுப்பதாக உள்ளன என மனித உரிமை நிறுவனமான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்துள்ளது. இது அவர்களை பரிதாபகரமான நிலைக்கு இட்டுச் செல்வதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக மிகவும் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதுடன் சிக்கலான நிர்வாக தேவைகளையும் அகதிகள் பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. முறையான ஆவணம் இல்லாத சூழலில் அவர்கள் கைது செய்யப்படும் அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளதுடன் தொழில் வழங்குநர்கள் மற்றும் ஏனையோராலும் சுரண்டப்படும் ஆபத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். லெபனானில் இவ்வாறான ஒரு சூழல் மோசமான நிலைமையை தோற்றுவித்துள்ளதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்துள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான அகதிகள் லெபனானில் உள்ளனர்.
சிரியாவில் முற்றுகையிடப்பட்டுள்ள மதாயா நகரின் நிலைமை மிக கொடூரமாக இருப்பதாக அப்பகுதிக்கு உணவு விநியோகத்தை மேற்கொண்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அங்கு ஊட்டச்சத்தின்மையால் வாழும் மக்கள் கடுமையான குளிரை எதிர்கொண்டுள்ளனர் எனவும், பட்டினியால் வாடும் அவர்களது குழந்தைகள் புல்லை சாப்பிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். மதாயாவில் உள்ள குடியிருப்பாளர்கள் பட்டினியால் உயிரிழக்கின்றனர் என்ற தகவல் வெளியானதை அடுத்து அரச ஆதரவு படையினரால் நீண்டகாலமாக முற்றுகையிடப்பட்டிருந்த அந்த நகருக்குள் உணவு விநியோகத்தை மேற்கொள்ள தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள் திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டனர். அங்கு நடமாடும் மருத்துவ சேவையை முன்னெடுக்க அனுமதி வழங்கும்படி உலக சுகாதார ஸ்தாபனம் சிரிய அரசாங்கத்தை கோரியுள்ளது.
அமெரிக்காவின் முன்னணி உணவு பெருநிறுவனமான மெக்டொனால்ட்ஸ் ஐரோப்பாவில் தனது கிளை நடத்துபவர்கள் மீது நியாயமற்ற நிபந்தனைகளுடனான ஒப்பந்தங்களை திணிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மெக்டொனால்ட்ஸ் கிளை நடத்துபவர்கள் அதிக வாடகையையும் கூடுதல் உரிமக் கட்டணத்தையும் தரும்படி நிர்பந்திக்கப்படுவதாக இத்தாலிய நுகர்வோர் உரிமைகளுக்கான அமைப்புகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் அளித்த புகாரில் கூறப்பட்டுள்ளது.
சீனாவில் கடந்த ஜூலை மாதம் முதல் காணாமல் போயிருந்த மனித உரிமைகளுக்கான வழக்கறிஞர்கள் 7 பேரை அந்நாடு முறையாக கைது செய்துள்ளது. நாட்டுக்கு எதிராக சதி செய்தார்கள் என இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. சீன பாதுகாப்பு படையினரால் கடந்த வருடம் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட 140க்கும் அதிகமான பாதுகாப்பு வழக்கறிஞர்களில் இந்த 7 பேரும் ஒரு பகுதியினராவர்.
மியான்மரின் இனக்குழுக்கள் அனைத்தும் மத்திய அரசுடனான தனது மோதலை முடித்துக் கொள்ள வேண்டுமென தாம் விரும்புவதாக ஆங் சான் சூச்சி சமாதான கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுடன் சமாதான ஒப்பந்தங்களில் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ள 8 குழுக்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அவரது ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி கட்சி அடுத்த மாதம் ஆட்சியமைக்க உள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த அனுமதியை அளித்து மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. பிராணிகள் நல ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல சமூக அமைப்புகள் தொடுத்த மேல்முறையீட்டின் வழக்கின் மீதே இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் என் வி ரமணா ஆகியோர் பிறப்பித்தனர். கூடுதல் தகவல்களுடன் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு தேவையான அவசர சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழகத்தில் வலுத்து வருகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று செவ்வாய்க்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்கும் அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதியன்று வெளியிட்டது. இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதே சமயம் இந்திய விலங்குகள் நல வாரியம், இந்திய விலங்குகள் பாதுகாப்புக்கான கூட்டமைப்பு, விலங்குகள் நீதி நெறிக்குரிய மக்கள் அமைப்பு போன்ற வேறு பொதுநல அமைப்புகள் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு வெளியிட்டார்கள். அத்தோடு உச்சநீதிமன்றம் சென்றும் அவர்கள் வழக்கு தொடுத்தனர். இவர்கள் தரப்பிலான வாதத்தில் ஜல்லிக்கட்டு இரத்தவரி கொண்ட ஒரு விளையாட்டு என்று கூறப்பட்டது. இதே வழக்கில் ஆஜராகிய அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி ஜல்லிக்கட்டை முழுமையாக தடை செய்யக்கூடாது என்றும், கிரிக்கெட் விளையாட்டில் தவறு நடந்தபோது நீதிமன்றம் தலையிட்டு தவறுகளை திருத்தியது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறி வாதிட்டார். இந்த வாதங்களை ஏற்காத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மற்றும் என் வி ரமணா ஆகியோரை கொண்ட அமர்வு மத்திய அரசின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை வழங்கியது. மேலும் 4 வாரங்களுக்குள் மத்திய மற்றும் மாநில அரசு தரப்பில் இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டிய அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கவும் கோரியது. இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் தமிழகத்திலிருந்து செயல்பட்டு வரும் விலங்குகள் நல அமைப்பான அறம் அறக்கட்டளையின் நிறுவனருமான பாலகுமார் சோமு கூறுகையில்,
உச்சநீதிமன்றம் விதித்திருக்க தடை வந்து ரொம்ப அன்பேரான ஒரு தடைங்க. ஜல்லிக்கட்டு தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் ஜல்லிக்கட்டு பேரவையாகட்டும் நாங்க எல்லாரும் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம். ரிவ்யூ பெட்டிஷனை வந்து 18 மாசமா எடுக்காத உச்சநீதிமன்றம் நேத்து பீட்டாங்கிற ஒரு வெளிநாட்டு அமைப்பு போட்ட பெட்டிஷனை இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து லஞ்சுக்கு முன்னாடியே தீர்ப்பை கொடுக்கணும்னு தடை கொடுத்ததன் மர்மம் என்ன? கோடான கோடி மக்களுடைய மனதை புண்படுத்துற ஒரு தீர்ப்பு. இது தமிழர்களுக்கு எதிரான தீர்ப்பாவே நாங்க பாக்குறோம். ஏன்னா கோயில்ல வந்து ஆகம விதிப்படி நடத்தணும், பாரம்பரியத்தை விடக்கூடாதுன்னு சொல்ற அதே உச்ச நீதிமன்றம், தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது எங்க கலாச்சாரம் சொல்ற அதே உச்ச நீதிமன்றம், இதை மட்டும் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்க இதை வந்து விட போறதில்ல, அரசாங்கம் வந்து எங்களுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும், தமிழக அரசோ மத்திய அரசோ ரெண்டு பேர்த்துல யாரு வேணா கொண்டு வரலாம், யாராவது ஒருத்தர் அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த பொங்கலுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க கண்கூடா பாக்குறோம், ஆயிரக்கணக்கான மாடுகள் ஜல்லிக்கட்டை நின்னதுனால எல்லாமே வெட்டுக்கு போகுது. என்னை போன்றவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், நாங்க வந்து அந்த டார்ச்சர் இல்ல, நாங்க பாக்கல, டார்ச்சர் நடக்கலைன்னு சொல்லி சர்டிஃபை பண்றோம். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா ஜல்லிக்கட்டு மாடுகளை காப்பாற்ற ஏதாவது திட்டம் வகுத்திருக்கிறதா அப்படின்னு நான் ஆர்டிஐல கேட்ட கேள்விக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எனக்கு பதில் அளிக்குது, எங்க கிட்ட அந்த மாதிரி எந்த வித ப்ரொபோசலும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க கேட்கிற கேள்வி, நீயே வந்து மாட்டை காப்பாத்துற திட்டமே உனக்கு இல்லைங்கும் போது ஜல்லிக்கட்டை எதுக்கு தடை பண்ண வர்றீங்க
என்றார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் பாலகுமார் சோமு. இதற்கிடையே இன்றைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்கிறார் ப்ளூ கிராஸ் எனும் பிராணிகள் நல அமைப்பின் தலைவர் சின்னி கிருஷ்ணா.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தின் தென்பகுதி கடலோரம் ஏராளமான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி உயிரிழந்துள்ளன. இந்த அளவுக்கு அந்த பகுதியில் திமிங்கலங்கள் கரையை ஒட்டி வருவது மிகவும் அபூர்வம் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியையும் தருகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமங்களில் திமிங்கலங்கள் கரையொதுங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இத்தகைய சூழலை சமாளிக்க அரசு அதிகாரிகள் அப்பகுதிகளுக்கு விரைந்து வரும் சூழலில் அது தொடர்பான எவ்விதமான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகுதி தினத்தில் வெளியான தகவலின்படி இப்பகுதிகளில் சுமார் 80 திமிங்கலங்கள் வரை கரை ஒதுங்கியதாகவும் அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை இறந்துள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இச்சம்பவம் குறித்தான செய்திகளை நேரடியாக சேகரித்து வரும் செய்தியாளரான பாலமுருகன் அது குறித்து பேசிய போது,
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடல் பகுதியில் நேற்று மாலை ஷார்ட் ஃபின் பைலட் வேல் எனப்படும் சுமார் 81 திமிங்கலம் கரை ஒதுங்கியது. இன்று காலை முதல் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 46 மீன்களை கடலுக்குள் செல்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதில் சில மீன்கள் வந்து உயிரிழந்து விட்டன. இந்த மீன்கள் வந்து வங்காள விரிகுடா கடல் பகுதியில் சுமார் 10 முதல் 20 மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடியது. இது தட்பவெப்பநிலை மாற்றம் காரணமாக இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என அந்த மீன்வளத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த மீன் வகையானது ஒரு மீனை பின்தொடர்ந்து மற்ற மீன்களும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய குணங்களை கொண்டிருப்பதால் ஒரு மீன் பாதை மாறி இந்த பகுதியில் வந்ததுனால மற்ற அனைத்து மீன்களும் அதன் கூடவே வந்திருக்கலாம் என்றும் இந்த மீன்வளத்துறையினர் கூறுகின்றனர்
என்றார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடியாக செய்திகளை சேகரித்து வரும் பாலமுருகன். இதே விவகாரம் தொடர்பாக பிபிசியிடம் பேசிய இந்திய கடல்சார் பாலூட்டி வகைகளை பாதுகாக்கும் பின்னல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான குமரன் சதாசிவம் கூறுகையில்,
மணப்பாடுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற கரையில வந்து ஒரு 2-3 இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து ஷார்ட் ஃபின்ட் பைலட் வேல்ங்கிற ஸ்பீசிஸ். இதுல வந்து மொத்தம் ஒரு 80 திமிங்கலங்கள் போல ஒதுங்கியிருக்கு போல மொத்தமா இந்த 3 இடங்களையும் சேர்த்து. இப்ப நடந்துட்டது என்னென்ன ஆய்வு வந்து இதுக்கு ஒரு டேர்ம் உண்டு, மாஸ் ஸ்ட்ராண்டிங். அதாவது திமிங்கலங்களும் டால்பின்களும் அது வந்து இறக்கும் போதோ இல்ல இறக்குறதுக்கு சற்று முன்பே கரைக்கு ஒதுங்குறது உண்டு. பொதுவா 1 அல்லது 2 அந்த மாதிரி திமிங்கலம் டால்பின் வர்றது உண்டு கரைக்கு. ஆனா இந்த மாதிரி மொத்தமா ஒரு பெரிய நம்பரா வரும்போது அதுக்கு பெயர் வந்து மாஸ் ஸ்ட்ராண்டிங். ஒரு சில ஸ்பீசிஸ்லதான் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இந்தியால 2 முறை தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒன்னு வந்து 1852 வந்து கல்கத்தா பக்கத்துல பைலட் பெல்ட் ஒரு தடவை மாஸ் ஸ்ட்ராண்டிங் ஆயிருக்கு. 1973 பொங்கல் தினத்தன்னைக்கு ஒரு 147 பைலட் வேல் மாஸ் ஸ்டாண்டிங் ஆயிருக்கு இதே இடத்துல, அதாவது மணப்பாடு இடத்துல. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால நடந்திருக்குன்னு நம்மளால இப்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. திமிங்கலங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியரிங் ரொம்ப முக்கியமானது, காது கேட்கறது. அதுவும் அதனுடைய நாவிகேஷன் எபிலிட்டி, அதாவது நீந்துறதுக்கு உண்டான பேலன்ஸ், அது எல்லாமே ஒன்னு சேர்ந்தது. அதனால காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் அப்புறம் டிஸ்ஓரியன்டேஷன் கடைசியில கரைக்கு ஒதுங்கிறது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து இயற்கை காரணங்களையும் ஆகலாம், மனிதன் செய்யற காரியங்கள்னாலையும் ஆகலாம். மனிதன் செய்யற காரியங்கள் எதுன்னு சொன்னோம்னா குறிப்பிட்ட இந்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பிளரேஷன் அப்ப வெடி வச்சு சர்வே பண்ணுவாங்க. இது மாதிரி பலமான சத்தங்கள் கேட்கும் போது திமிங்கலுடைய காதுகளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஸ்டாண்டிங்ஸ் உண்டாக்கலாம் இந்த மாதிரி
என்றார் இந்திய கடல்சார் பாலூட்டி வகைகளை பாதுகாக்கும் பின்னல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான குமரன் சதாசிவம்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அண்மையில் உலகின் மிகப்பெரிய நட்சத்திர நீலக்கல் இலங்கையில் அகழப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது அந்த கல்லை வைத்திருப்பவர் அதை உடனடியாக அதற்குரிய அதிகார சபையுடன் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ரகசியமாக ரத்தினக்கற்கள் நாட்டை விற்று வெளியேறாதவாறு பார்த்து கொள்ளவரும் சுங்கத்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
இலங்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய நீல ரத்தினக்கல்லை ரகசியமான முறையில் வெளிநாடொன்றுக்கு கொண்டு செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ரத்தினக்கற்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எனவே அதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சுங்க திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இலங்கை ரத்தினக்கற்கள் அதிகார சபையின் தலைவர் அசங்க விலகிதர தெரிவித்தார். உலகில் மிகப்பெரிய நீல ரத்தினக்கல் ஒன்று இலங்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. அதனை இலங்கை ரத்தினக்கல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்து பெறுமதியை நிர்ணயித்துக் கொள்ளுமாறு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். பலமுறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் அதனை எம்மிடம் சமர்ப்பிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் இதுவரை முன்வரவில்லை என்றும் அசங்க விலகிதர தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அவர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் அந்தரங்கமாக வைத்துக் கொள்ளப்படும் என்றும் நாம் அவர்களுக்கு அறிவித்தோம். கொடுத்தோம். ஆனால் சம்பந்தப்பட்ட மாணிக்க கல்லை எம்மிடம் சமர்ப்பிக்க அவர்கள் இதுவரை முன்வரவில்லை என்று தெரிவித்த அசங்க விலகுதிர, இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட மாணிக்க கல்லை ரகசியமான முறையில் வெளிநாடொன்றுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த இலங்கை ரத்னக்கல் அதிகார சபையின் தலைவர் அசங்க விலகிதர, கடந்த காலத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் ரகசியமான முறையில் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு அறவிடப்பட வேண்டிய பெருமளவிலான நிதியை அறவிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே விலை உயர்ந்த மாணிக்க கற்களை ரத்ன கற்கள் அதிகார சபையூடாக ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு வியாபாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்த அசங்க விலகிதர, இதன் மூலம் பாதுகாப்பு மற்றும் நியாயமான விலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். அண்மையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நீல ரத்னக்கள் இதுவரை ரத்னக்கள் அதிகார சபையிடம் சமர்ப்பிக்காதமை காரணமாக அதன் பெருமதியை உத்தியோகபூர்வமாக தெரிவிக்க முடியாதென்றும் அவர் கூறினார். எனவே விலை உயர்ந்த ரத்ன கற்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சுங்க திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதுகுறித்து எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் சம்பந்தமாக வினவிய போது இவ்வாறு பதில்களை வழங்கினார் இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி.
இது சம்பந்தமாக எமக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சட்ட விரோதமான முறையில் ரத்ன கற்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதை தடுப்பதற்கு விசேட திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி, விசேடமாக புலனாய்வு தகவல்கள் ஊடாக அதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இவ்வாறான சட்ட விரோதமான செயல்களை தடுப்பதற்கு புலனாய்வு தகவல்கள் மிக முக்கியமானதென்று தெரிவித்த லெஸ்லி காமினி, சட்ட விரோதமான முறையில் ரத்ன கற்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லும் நபர்கள் தொடர்பான விவரங்களை சுங்க திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவு தர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தர் கோரியுள்ளார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் ஏற்படுத்தப்படவுள்ள புதிய அரசியலமைப்புக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு முக்கியமானது என எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். சம்பந்தன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட யோசனை பற்றிய விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடந்தபோதே அவர் இவ்வாறு கூறினார்.
I want to make a special appeal to the former president, Mr. Mahinda Rajapaksa. He has the stature of a national leader and he supported his national endeavor. It is important. The country, all its people and the nation need his support.
இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்ச ஒரு தேசிய தலைவர் ஆவார். இலங்கையர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பிற்கு அவர் ஆதரவு தருவாராயின் அதன் மூலம் புதிய அரசியல் எதிர்காலத்தை ஏற்படுத்த முடியும். எனவே தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை அவரது ஆதரவு முக்கியமானதாக இருக்கிறது. நாட்டை பற்றி சிந்தித்து அவர் ஆதரவு வழங்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன்
என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். சம்பந்தன், தனிநாடு தொடர்பான கோரிக்கை தமிழ் மக்களிடையே இல்லை எனவும் தெரிவித்தார்.
Provides the constitutional resolution of the national issue, promotes national reconciliation, establishes the political culture that respects the rule of law, guarantees to the people fundamental rights.
அரசியலமைப்பு தீர்மானமானது தேசிய பிரச்சனையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் அரசியல் கலாச்சாரத்தை ஸ்தாபிப்பதும் சட்டம் ஒழுங்கிற்கு மதிப்பளிப்பதும் மக்களது அடிப்படை உரிமைகளை மதிப்பதுமாகும். எனவே இதற்கு ஆதரவு தரும்படி இந்த அவையில் இருக்கும் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன்
என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். சம்பந்தன். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் மக்களின் கருத்துக்களையும் திரட்டுவதற்கான சிறப்பு குழு ஒன்றை அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்ததன் பின்னணியில் இன்று அரசியலமைப்பு தொடர்பான விவகாரம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதே இந்த குழுவின் நோக்கம் என்று இந்த குழுவுக்கு தலைமை தாங்கும் மூத்த வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போதுள்ள அரசியலமைப்பும் முன்னர் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்புக்கும் மக்களின் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படாத காரணத்தினாலேயே அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டதாக அவர் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கை உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தனது வீட்டில் பணிப்பெண் ஒருவரை தாக்கியதான குற்றச்சாட்டில் அவருக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார்.
தனது வீட்டு பணிப்பெண் மீது பாலியல் துன்புறுத்தல்களை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சரட்டி ஆப்ரூவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் பின்னர் நீதிபதி ஆப்ரூவின் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு விசாரணை அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டார். கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிடப்படும் போது ஒரு சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் தடுத்து வைப்பது வழமையான வழக்கமாகும். ஆனால் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து நீதிபதி ஆப்ரூ திடீரென நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றமை காரணமாக நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் அவரது வழக்கறிஞர்களின் தலையீட்டுக்கு அமைய சில நிமிடங்களுக்கு பின்னர் நீதிபதி ஆப்ரூ மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிபதி ஆப்ரூவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தான் நிரபராதி என்று நீதிபதி ஆப்ரூ நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் நீதிபதி ஆப்ரூவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை சட்ட விரோதமானதென்று நீதிபதி ஆப்ரூ சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் டிரந்த வலலியத்த தெரிவித்தார். வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் நீதிபதி ஆப்ரூ போலீசாருக்கு 3 மணித்தியாலம் வரை நீண்ட வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தார். அந்த வாக்குமூலத்தில் நீதிபதி ஆப்ரூ நிரபராதி என்று நிரூபிக்கக்கூடிய பல தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் வலலியத்த, ஆனால் சட்டமா அதிபர் நீதிபதி ஆப்ரூவுக்கு சார்பான சாட்சியங்களை நிராகரித்துவிட்டு இந்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் நீதிபதி ஆப்ரூவுக்கு பாரிய அநீதி ஏற்படுவதாக தெரிவித்த வழக்கறிஞர் வலலியத்த, இது சம்பந்தமாக வழக்கு விசாரணையின் போது ஆட்சேபனைகளை முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் வழக்கு விசாரணை எதிர்வரும் மே மாதம் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். அடுத்ததாக சர்வதேச செய்தி ஒன்று. முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கும் சிரியாவின் மடாயா நகருக்கு நிவாரணப் பொருட்கள் சென்றடைந்துள்ளன. எனினும் இவை அங்குள்ள மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. அங்குள்ள நிலைமை மிகவும் மனதை உருக்கும் வகையில் உள்ளது என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறுகிறது. கூடுதல் தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள மதாயா நகரில் உள்ள மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டுள்ளனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நகரை சிரியாவின் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இங்குள்ள மக்கள் உணவு, மருத்துவ உதவிகள் மற்றும் குளிர்கால போர்வை ஆகியவை கிடைக்காத காரணங்களினால் உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. 40,000-க்கும் அதிகமான மக்கள் மதாயாவில் சிக்கியுள்ள நிலையில் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்வைத்துள்ளன. மதாயாவின் தற்போதைய நிலைமையானது அங்குள்ள மக்கள் 1 கிலோ அரிசியை சுமார் 400 அமெரிக்க டாலர்களுக்கு வாங்க வேண்டியுள்ளதாக அங்கு வசிக்கும் பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
الوضع بمضايا هلا كثير كثير سيء نحن كنا عايشين بحياة يعني مرفهة كثير قبل الحصار بس بسبب المسلحين لما انفاتوا
மதாயாவின் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த நகர் முற்றுகையிடப்படுவதற்கு முன்னர் நாங்கள் ஒரு முறையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். கிளர்ச்சியாளர்கள் இந்த நகரை கைப்பற்றியதிலிருந்து எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. அவர்கள் எங்களுக்காக எதனையும் செய்வதில்லை. தங்களுக்கான உணவு விநியோகத்தை மட்டும் பாதுகாத்து அவற்றை தங்களது குடும்பத்தினருக்கு கொடுக்கிறார்கள். மீதப்படும் உணவுப் பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறார்கள். உதாரணத்திற்கு இங்கே 1 கிலோ அரிசி 363-409 அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்படுகிறது
என்றார் மதாயாவில் வசிக்கும் அந்த பெண். இந்த நகரில் உள்ள மக்களில் சிலர் தாம் வளர்த்த பூனையை அடித்து சாப்பிடும் அளவுக்கு நிலைமை அங்கு மோசமாகியுள்ளதாக மற்றும் ஒரு பெண் கூறினார்.
شفنا كثير مآسات العالم في ناس عم تذبح القطط وعم ياكلوا الحش في ناس قاعده على الزباله وعم تاكل
இங்குள்ள மக்கள் தாங்கள் வளர்த்த பூனையை அடித்து சாப்பிடுவதை நான் நேரில் கண்டுள்ளேன். சிலர் புல்லை சாப்பிடுகின்றனர். மேலும் பலர் வீசப்படும் உணவை உண்பதற்காக குப்பை தொட்டிகளுக்கு அருகில் காத்திருக்கின்றனர்
என்றார் மதாயாவில் உள்ள மற்றும் ஒரு பெண். உணவுகளை ஏற்றிய வாகன தொடரணி ஒன்று மதாயாவை சென்றடைந்துள்ளது. அங்குள்ள மக்களில் சுமார் 400 பேர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தைச் சேர்ந்த கிரெக் பிரவ் தெரிவித்துள்ளார். சிரியாவின் தலைநகர் டமாஸ்காஸுக்கு வடக்கே லெபனானின் எல்லையை அண்மித்துள்ளது மதாயா நகர். சிரியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு மோதலை அடுத்து இந்நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தி குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே. அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் முட்டை பல்புகள் பாவனையால் அதிக மின்சக்தி விரயமாக்கப்படுகிறது என்ற காரணமாக அவை பெரும்பாலும் எமது பாவனையிலிருந்து அருகிச் செல்கின்றன என்றேதான் சொல்ல வேண்டும். வினைத்திறனுடன் செயல்படும் வகையில் இந்த முட்டை பல்புகளை உருவாக்கியுள்ள அமெரிக்க விஞ்ஞானிகள் தற்போது பாவனையிலுள்ள முட்டை பல்புகளிலிருந்து கிடைக்கும் ஒளியை விட 3 மடங்கு பிரகாசமாக ஒளிரும் வகையில் தாம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்த தகவல். பாரம்பரியமாக பயன்படுத்தும் முட்டை பல்புகளின் ஒளிரும் தன்மையை மேலும் மேம்படுத்த புதிய தொழில்நுட்பம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிலுள்ள ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். முட்டை பல்புகளில் 2% சக்தியை ஒளியாக மாற்றப்படுகிறது. இதர சக்தி வெப்பமாக இழக்கப்படுகிறது. இதன் காரணமாக பல நாடுகளில் இந்த வகையான பல்புகள் புழக்கத்திலிருந்து அகற்றப்படுகின்றன. ஆனால் அமெரிக்காவின் MIT பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் விரயமாகும் சக்தியை மீண்டும் ஒளிசக்தியாக மாற்றும் வழியை கண்டுபிடித்துள்ளதாக கூறுகின்றனர். குறைந்த அளவிலான மின்சக்தியை கொண்டு அதிக அளவிலான வெளிச்சத்தை பெறக்கூடிய வகையில் இதனை உருவாக்கியுள்ளோம் என தலைமை ஆய்வாளர் ஒங்யன் இலேச் தெரிவித்தார்.
So the net effect is that it takes less electrical energy, electrical power, to get as much visible light.
தமது கண்டுபிடிப்பை ஜேர்னல் நேச்சர் நானோ டெக்னாலஜி எனும் அறிவியல் பத்திரிகையில் வெளியிட்டுள்ளனர். தற்போது இருக்கும் முட்டை பல்புகளில் இருந்து கிடைக்கும் ஒளியை விட 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும் மாதிரிகளை தாங்கள் தயாரித்துள்ளதாக அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து, ஆண்டிலொரு முறை சுத்தம் செய்தால் போதும் என்ற மாதிரியான கழிப்பறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அணுகும்போது திறந்தும் சுயமாகவும் சுத்தம் செய்து கொள்ளும் அறிவார்ந்த கழிப்பறையொன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்.
அந்த கழிப்பறை உட்கார்ந்த நிலையில் இருக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் சூடான காற்றினை ஒரு கம்பின் மூலம் செலுத்தி சுத்தம் செய்யும் தன்மையையும் கொண்டது என்று ஒரு செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த கழிப்பறையின் புதிய முன்மாதிரி தயாரிப்பு நிலையில் உள்ளதாக குளியல் சாதனங்கள் தயாரிக்கும் நிறுவனமான டோட்டோ கூறியுள்ளது. கிருமி நாசினி மற்றும் ஜிர்கோனியமும் டைட்டானியம் டை ஆக்சைடும் கொண்டு இந்த கழிவறையின் கிண்ணம் முற்றிலுமாக பூசப்பட்டு கழிவறை சுயமாக சுத்தம் செய்யும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கழிப்பறையை சுத்தம் செய்ய நீரை திறந்துவிடும் போது அது மின் பகுப்புக்கு உள்ளாகிய தண்ணீரை கிண்ணத்துக்குள் பீச்சியடிக்கும் என்று டோட்டோ செய்தி தொடர்பாளர் லெனோரா காம்பஸ் விளக்கினார். இந்த தண்ணீர் கடும் அழுக்குகளையும் நீக்கும் ரசாயனமாக உருமாறி கிண்ணத்தில் இருக்கும் கிருமிகளை அழித்துவிடும் என்றும் அவர் கூறினார். இதனிடையில் புற ஊதா ஒளி அந்த கழிப்பறையின் மூடிக்கு மின்சக்தியை செலுத்துகிறது. இதன் மூலம் ஆக்சிஜன் அயனிகள், பாக்டீரியா மற்றும் வைரசுகளை அழிக்கின்றது. இந்த ரசாயன மாற்றங்கள் காரணமாக எவ்விதமான அசுத்தமும் நீரின் மீது படியாமல் தடுக்கிறது. இதன் காரணமாக எவ்விதமான அழுக்கும் அதன் காரணமாக ஏற்படும் கரையும் தவிர்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் கழிப்பறையின் இருக்கை சுத்தமாக வைக்கப்படுவதற்கு உதவுகிறது. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக இந்த கழிப்பறையின் கிண்ணத்தை சுத்தம் செய்ய தேவையில்லை என்று திருமதி காம்போஸ் கூறினார். இந்த நவீன சாதனத்தை வாங்க நினைக்கும் ஆர்வலர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், இந்த கழிப்பறையை 1 வருடம் 1 முறை சுத்தம் செய்தால் போதும் என்றாலும் கழிப்பறையின் கிண்ணத்தின் வெளியே சிந்தும் கசிவுகளை அது சுத்தம் செய்யாது.
அடுத்து, விமானி இல்லாமல் ஸ்டியரிங் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பயணியின் பயண இலக்கை பதிவு செய்து கொண்டு செயல்படும் வானூர்தி பற்றிய ஒரு தகவல். வான்வழி போக்குவரத்தில் புதுமை சேர்க்கும் வகையில் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று விமானி இல்லாமல் பயணியை ஏற்றிச் செல்லும் ட்ரோன் விமானம் ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்கி காட்சிப்படுத்தியுள்ளனர். சீன தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வானூர்திக்கு EHang 184 என பெயரிடப்பட்டுள்ளது. விமானியினால் கட்டுப்படுத்தப்படும் ஸ்டியரிங் கட்டுப்பாடுகள் இந்த சாதனத்தில் கிடையாது என்பதை இதன் சிறப்பு அம்சமாகும். தான் பயணிக்க வேண்டிய இலக்கினை பயணி அதில் இணைக்கப்பட்டுள்ள மேப்பில் தெரிவு செய்ய வேண்டியது மட்டுமே. அதனை பதிவு செய்து வைத்துக் கொள்ளும் இந்த சாதனம் பயணியை ஏற்றிக்கொண்டு அந்த இலக்கை சென்றடைகிறது. இது வருவனே ஒரு எண்ணக்கரு அல்ல, இது நடைமுறைக்கு சாத்தியமானதொன்று என தெரிவிக்கும் EHang-இன் டெரிக் ஷியங். கடந்த 2 ஆண்டுகளாக இது வெற்றிகரமாக பரீட்சித்து பார்க்கப்பட்டதாகவும் கூறினார்.
Four arms and 8 propellers.
Does it actually fly? Is it a concept or?
Exactly, it's not a concept. We have been testing it in the past 2 years.
லாஸ் வேகாஸில் நடைபெற்ற CES தொழில்நுட்ப கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த சாதனம் வெகு பாராட்டை பெற்றுள்ளது. இதன் பருமதி 2,00,000 அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் வானில் பறப்பதற்கு அநேக நாடுகளில் இதற்கு தடையுள்ளது.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் bbctamil.com எவனம் நமது இணையதளம் மூலமாகவும், சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாகவும் உடனுக்குடன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களது கருத்துக்கள் நேரம் நேரத்தில் இடம்பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. நாளை சந்திப்போம். வணக்கம்.